இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் அனைவரும் கேட்கக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய ஒரு காரியம்தான், வாழ்க வளமுடன், லிவ் இன் ப்ராஸ்பரிட்டி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவருமே நன்றாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. இந்த சமுதாயத்திலே, நம்முடைய ஜனத்தார் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஆகையால் வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று பார்க்கலாம். வேதாகமத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 25:6 அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நபர் இன்னொரு நபரை வாழ்த்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த வாழ்த்துதல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்ற இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் யாராவது சந்திக்கும் பொழுது, அல்லது தெரிந்த நபர்களை அநேக வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் பொழுது, நாம் அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீ நன்றாக இருக்கிறாயா, உன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா, உன்னுடைய வேலை எப்படி சென்று கொண்டு இருக்கிறது என்ற கேள்விகளை நாம் அவர்களிடம் கேட்பதுண்டு. இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த வேத வசனமும் அவ்வண்ணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீரோடி வாழ வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதத்தின் வேத வார்த்தையாக இது இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த வேத வசனத்தில் இருந்துதான் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து நாம் தியானிக்க போகின்றோம். இந்த வேத வசனத்திலே வரக்கூடிய முதல் வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நீர் வாழ்க, நீர் வாழ்க என்ற ஒரு வார்த்தை வரக்கூடியதை பார்க்கிறோம். நீர் வாழ்க என்று சொல்லப்படும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பார்த்து, நீரோடி வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால், நீர் வாழ்க என்று சொல்லப்படும் பொழுது ஒரு மனிதன் தனிமையான ஒரு மனிதனாக அல்லது தனியான ஒரு மனிதனாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கலாம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே முதல் நமக்கான தேவைக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த ஆசீர்வாதங்கள் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அந்த ஆசீர்வாதங்களை தான் இந்த வேத வசனம் சொல்கின்றது. முதலாவது, நீர் வாழ்க, அதாவது முதலாவது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய வேலை நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக இருந்தால் மாத்திரமே பிறரை உங்களால் பார்த்து கொள்ள முடியும். ஆகையால் தான் இந்த வேத வசனம் நீர் வாழ்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாலிபனாக நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு வாலிப பெண்ணாக நீங்கள் இருக்கலாம், அல்லது திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது தனிமையானவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரத்தோடு கூட நீங்கள் தனிமையாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:1-6 நாம் வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட கதை நமக்கு தெரியும். இப்பொழுது அந்த எகிப்திலிருந்தே பார்வோன் உடைய தலைமையின் கீழாக இருக்கும் பொழுது அங்கே போர்த்திப்பார் எனக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது யோசேப்பை அவர் வாங்கி செல்கின்றார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது யோசேப்பு யாருடைய இல்லத்தில் இருக்கிறார்? போர்த்திப்பார் உடைய அதிபதியாகிய அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். 2 வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு தனிமையான ஒரு மனிதனாக இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து விட்டார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களே அவர்களை காசுக்காக விற்று போட்டு விட்டார்கள். கொலை செய்யக்கூட முயற்சி செய்தார்கள். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இப்பொழுது வேறொரு நாட்டிலே எகிப்திலே அவன் அடிமையாக அங்கே அழைத்து செல்லப்பட்டான். அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு அடிமையாக செல்லப்பட்டான். இவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை. துணையாக யாரும் இல்லை, ஆறுதல் பேசுவதற்கு யாரும் இல்லை, கூட இருப்பதற்கும் யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இரண்டாம் வசனம் சொல்கின்றது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். நாம் இங்கே பார்க்கும் பொழுது யாரோடு யார் இருந்தார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு அவனுடைய குடும்பத்தார் இல்லவில்லை, அவங்க யோசேப்போடு அவனுடைய பெற்றோர்கள் இல்லவில்லை, யோசேப்போடு அவனுடைய சகோதரர்கள் யாருமே அங்கே இல்லை. ஆனால் யார் இருந்தார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் துணையை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்களா? அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, நான் யோசேப்போடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. நாம் தொடர்ந்து மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை யார் தெரிந்து கொண்டார்? யோசேப்புடைய எஜமானன் தெரிந்து கொண்டார். இன்று ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கலாம், வாழ்க்கையிலே தோற்று விட்டு இருக்கலாம். ஆனால் அன்றைய வார்த்தை சொல்கின்றது, நான் உன்னோடு இருக்கிறது நிமித்தமாக உன்னை நான் உயர்த்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் பார்க்குவார்கள், மற்றவர்கள் உன்னை பார்த்து நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசேப்பின் இடத்தில் தயவை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே போர்த்திப்பார் எனக்கூடியவர் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், யோசேப்பு என்ன செய்தாலும் அது வெற்றியாக வருகிறது என்பதை அவன் நன்றாக அறிந்து யோசேப்பை தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக ஊழியக்காரனாக மிக பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து வைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை நீங்கள் யோசேப்பை போல தனிமையாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தினர்கள் உங்களை ஒதுக்கிவிட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் அந்த வேத வசனம் சொல்லக்கூடியது நீர் வாழ்க என்று அந்த வேத வசனம் முதல் முதல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர்களை பார்த்து சொல்கின்றார் நீர் வாழ்க என்று. அந்த வசனத்தின் வாயிலாக யோசேப்போடு கர்த்தர் இருந்து செய்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது அந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம், உமக்கு சமாதானமும். ஒரு மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்க வேண்டும். கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்பிக்கையுள்ள கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நம்பிக்கைக்கு உரியவராக அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று பார்க்கிறோம். சகரியா 9:12 நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கை உடைய சிறைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் அரணுக்கு திரும்ப செய்வார், இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் திருமணமாகவில்லையா? உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் படித்து முடிக்கவில்லையா? வேலை இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கான சமாதானத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பார்க்கும் பொழுது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், அதாவது நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கானான் தேசத்திலே பரதேசியாய் சுற்றி திரிந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், கானான் தேசத்திலே இருந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் தொட்ட இடமெல்லாம் பொன்னானது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சரி, வேறொரு வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்க்கையே கஷ்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 25:6, அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இரண்டு வார்த்தைகளை படித்து விட்டோம், நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும். இரண்டு வார்த்தைகளுமே ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிக்கக்கூடியதாக, ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய வாழ்த்தாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அடுக்கடுத்த வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனுக்கு சமாதானம் கிடைத்தால் மாத்திரம் போதாது, அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும். குறிப்பாக அவனுடைய வீட்டாருக்கு, அவனுடைய குடும்பத்தினருக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும், மனைவிக்கு கணவனால் சமாதானம் கிடைக்க வேண்டும், அந்த குடும்பத்திலே சமாதானம் காணப்பட வேண்டும், பிள்ளைகளால் சமாதானம் காணப்பட வேண்டும். இங்கே ஒரு வாழ்த்து வருகிறது, உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும். ஆம், இரண்டாவது காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டிலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உபாகமம் 28:8-9, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் குடும்பத்தோடு எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் வசித்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தரக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலே எது இல்லையோ அதை தரக்கூடியவர் என்று பார்க்கிறோம். ஆகையால் உங்கள் வீட்டுக்கு சமாதானம் மிக முக்கியமானதாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன ஆயிற்று, உங்களுடைய சகோதரிக்கு என்ன ஆயிற்று, உங்களுடன் பிறந்தவர்களுக்கு என்ன ஆயிற்று என்ற அக்கறையோடு கூட, அன்போடு கூட நீங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 127:2, கர்த்தரை வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவள் பிரயாசம் விரிதா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விரிதா. இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஒரு வீடை கட்டுகின்றவர் அவர், ஒரு குடும்பத்தை ஸ்தாபிக்கக்கூடியவர் அவர், அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவரும் அவர்தான். ஆகையால் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆம், அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ, அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ, அந்த மகளுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருகிறார். குறிப்பாக அந்த குடும்பத்திலே பிள்ளை செல்வங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, உங்களுக்கு சமாதானம் கிடைத்தால் மட்டும் போதாது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு உம்முடையக்கும் உம்முடைய குடும்பத்திற்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சங்கீதம் 34:8-9, 10வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கோ குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்கு சமாதானத்தை கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 91:5-10 வாசிக்கும் பொழுது, இரவில் உண்டாக பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பும் பொழுது, நேசிக்கும் பொழுது எந்த வாதை நோய்களும் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு நாம் வரலாம். 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அடுத்த பகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது என்ன, உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும்? இந்த வசனங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இது எதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றிருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், நலம் விரும்பிகள், இவர்கள் அனைவருமே நாம் சேற்றுக்கொள்ளலாம். அவர்கள் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களாக, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 3:13, ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோடு கூட, உங்களுக்கு உண்டான குடும்பத்தோடு கூட, உங்களுக்கு உண்டான மற்றவர்களோடு கூட உங்களுக்கு வந்து நல்ல உறவு இருக்க வேண்டும் என்றால், இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சங்கீதம் 133:1-3 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆம், மற்ற நண்பர்களோடு கூட, நபர்களோடு கூட நம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் இங்கே சொல்கின்றது, உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் சமாதானமாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தினர்கள் சமாதானமாக இருப்பார்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள் சமாதானமாக இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். ஆகையால் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஜபம், என்ற ஒரு வாழ்த்துதல் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். லூக்கா 6:31, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றால் வேதம் சொல்கின்றது, உங்களை நீங்கள் எப்படி பார்த்து கொள்வீர்களோ அதை போலவே மற்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும், அதாவது அன்போடு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ரோமர் 12:18 நாம் வாசிக்கும் பொழுது, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள். சமாதானத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயுமாய் இருக்கிறீர்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏன் கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்கு அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது, சகா மனிதர்களோடு கூட நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அழைத்திருக்கிறார். ஆகையால் தான் இந்த வாழ்த்தின் வசனம் இவ்வனமாக சொல்கின்றது, நீர் வாழ்க, உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஒரு ஜெபத்தை நாம் தினமும் ஏறெடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம்மை குடும்பத்தையும் நம்மை சுற்றிருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. எந்த பலவீனங்களோடு கூட இருந்தாலும் இந்த ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்களுக்கு தான் ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள்.
வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.